السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
அஹமதியா ஜமாத்தின் மீது எதிர்ப்புகளும் ஜமாத் மக்கள் மீது ஜமாத்தின் எதிரிகளின் தரப்பிலிருந்து இழைக்கப்படும் அநீதிகளும் ஒரு புதிய விஷயமே அல்ல. நபிமார்களின் ஜமாத்தில் அத்தகைய எதிர்ப்புகள் இருப்பதும் புதிய விஷயம் அல்ல. எல்லா ஷைத்தான்களும் ஒன்று திரண்டு இந்த எதிர்ப்பை காட்டுகின்றார்கள். ஆலிம்களும் அவர்களின் தலைவர்களும் பொதுமக்களின் முன் வினோதமான விஷயங்களை எல்லாம் கூறி நபிமார்கள் மற்றும் அவர்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களிடம் இருப்பதாக காட்டி விவரிக்கின்றார்கள். அவர்களை தூண்டுகிறார்கள், வெறுப்பின் நெருப்பை மூட்ட முயலுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இதனை விளக்கியவாறு தெளிவுபடுத்திவிட்டான், ஒவ்வொரு ரசூலுக்கும் எதிர்ப்பு ஏற்படுகிறது என்றும், எந்த நபியும் எதிர்ப்பு இல்லாமல் இருக்கவில்லை என்றும் கூறிவிட்டான். நபிமார்கள் ஏளனமும் செய்யப்பட்டனர், ஷைத்தான்கள் அவர்களின் பணிகளில் தடைகளையும் ஏற்படுத்தினர். ஜமாத் எதிர்கொள்கின்ற இப்பிரச்சனை ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இதனை விளக்கியவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றான், மனிதர்கள் மற்றும் ஜின்களில் இருந்து விஷமிகளை இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் எதிரியாக்கியிருந்தோம். அவர்களுள் சிலர் சிலரிடம் தவறான கருத்துக்களை கூறி ஏமாற்றுவார்கள். அதாவது ஏமாற்றுகின்ற சிந்தனைகளை மக்களின் உள்ளங்களில் போடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலாவின் இக்கூற்று இன்றும் உண்மையாகும். இந்த விஷமிகளான ஆலிம்கள் மார்க்கத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றுகின்றார்கள், சாதாரண மக்களை தூண்டிவிடுகின்றார்கள். அவர்களுள் பல்வேறு இடங்களில் சில தலைவர்களும் சேர்ந்து கொள்கின்றார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அன்னாரின் ஜமாத்தின் மீது சில கருத்துகள் சாட்டப்படுகின்றன. அப்படி ஒன்றே அவர்களிடம் இருப்பதில்லை, சற்றும் உண்மையுடன் தொடர்பில்லாதவை. அதுபோன்று பல கருத்துக்களை ஜமாத்தை பற்றி கூறுகிறார்கள் அல்லது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது எள்ளி நகையாடுகின்றார்கள். இவை அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியுள்ளான். நபிமார்களுடன் இவ்வாறே நடக்கிறது என்று கூறுகிறான். பொய் அவர்கள் மீது புனையப்படுகிறது ஏளனமும் கிண்டலும் செய்யப்படுகிறது. ஆகவே ஈமானில் நிலைத்து நிற்கிற ஓர் உண்மையான அகமதிக்கு எதிர்ப்பும் தொல்லை கொடுப்பதும் அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தவே காரணமாக அமைகின்றது. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கூறுகின்றார்கள், இப்போது அகமதிகளின் மீது அநீதி உச்சத்தை தொட்டுவிட்டது, இப்போது நாம் கடுமையின் மூலமே பதில் தர வேண்டும், எவ்வளவு காலம்தான் இந்த கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருப்போம். இவ்வாறு கூறுபவர்கள் ஓரிருவராகவே இருப்பினும் இளைஞர்களின் மனதை விஷமூட்ட விரும்புகிறார்கள். மேலும் கூறுகிறார்கள், நாம் நமது கோரிக்கைகளை ஏற்க செய்வதற்காகவும் நமது சுதந்திரத்திற்காகவும் உலகியல் நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். இவை அனைத்தும் அறியாமையும் முற்றிலும் தவறான சிந்தனையும் ஆகும். அல்லது இம்மக்கள் உணர்ச்சி மேலீட்டால் நமது அடிப்படை போதனை என்னவென்பதையே மறந்துவிட்டார்கள். ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? தமது ஜமாத்தை இந்த கடுமைகளையும் கஷ்டங்களையும் சகித்துக் கொள்வதற்காக என்ன போதனை செய்திருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிட்டார்கள். அல்லது அத்தகையோர் அனுதாபியாக ஆகியவாறு ஜமாத்தில் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஜமாத் வளர வளர எதிரிகளும் பல்வேறு முறையில் தாக்குதல் தொடுக்கிறார்கள், பல்வேறு வழிமுறைகளை சோதித்து பார்க்கிறார்கள். அதில் இது ஒரு முறையாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் வெற்றி, உதவி, முன்னேற்றம், அதற்கான காலகட்டம் இவற்றை குறித்து வாக்களித்துள்ளார். ஆனால் கடுமைக்கு கடுமையால் பதில் சொல்வதற்கல்ல, மாறாக அன்பு, நேசம், துஆவின் பக்கம் கவனம் ஊட்டுவதன் மூலம். இதே விஷயத்தை தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைத்தார்கள். ஜமாத்தின் முன்னேற்றம், எதிரிகளின் அழிவு ஆகியவை துஆவின் மூலமே நடக்க உள்ளது இன்ஷா அல்லாஹ். எனவே உங்களது நிலைமைகளை அல்லாஹ் தஆலாவின் போதனைக்கு ஏற்ப அமைத்தவாறு உங்களுக்குள் தக்வாவின் உயர் தரத்தை உருவாக்கியவாறு அல்லாஹ்வின் முன் குனியுங்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அமைதியின் இளவரசராக ஆகி வர வேண்டியிருந்தது, அவ்வாறே வந்தார்கள். அன்னார் தம்மை ஏற்றவர்களை முதல் நாளிலிருந்தே கூறிவிட்டார்கள், எனது வழி எளிய வழி அல்ல, இதில் பெரும் கடுமைகள் உள்ளன, இங்கு சில வேளை உணர்வுகளை கொள்ள வேண்டியது வரும், உயிர் மற்றும் பொருள் நஷ்டங்களை சகிக்க வேண்டியது வரும். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் மக்கள் இவ்வழியில் எல்லா வகை தியாகங்களும் செய்து கொண்டே செல்கிறார்கள். நான் கடந்த ஹுத்பாவில் குறிப்பிடவும் செய்தது போன்று அவர்கள் நமக்கு எழுதவே செய்கிறார்கள், எதிரிகளின் தாக்குதலுக்கு நாங்கள் பயப்படப் போவதில்லை, எமது ஈமான் முன்னரை விட உறுதியாகவே செய்கிறது. ஆனால் ஓரிருவர் ஜமாத்தின் போதனைக்கு எதிராக பேசினாலும் அது குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய பேச்சே ஆகும். எதிரிகள் நமக்கு எதிராக இன்னும் அதிகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பளிப்பதாகும். குறிப்பாக வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் அல்லது வேறு வழிகளில் இந்த செய்திகள் பரவும் போது எதிரிகளுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்பளிக்கக்கூடியதாக அமையும். ஆகவே நாம் எதிரிகளின் அநீதி மற்றும் கொடுமைகளுக்கு எதிராக நாம் அநீதி மற்றும் கொடுமைகளை காட்டுவதில்லை என்ற போதனையே பெற்று வந்துள்ளோம். நாம் அத்தகைய முறையில் வெளிப்படுத்தப் போவதில்லை. மேலும் அரசுகளுக்கு எதிராக ஆயுதமும் ஏந்த போவதில்லை. நமது எதிர்ப்பெல்லாம் துஆ என்ற ஆயுதம் மூலமாகவே நடைபெறுகிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு இந்த போதனையை தான் தந்துள்ளார்கள். அல்லாஹ்வுடைய உதவியையும் அவனது நேசத்தையும் பெற வேண்டுமாயின் எதிரிகளின் தாக்குதல் மற்றும் வரம்பு மீறுதலுக்கான பதிலை அதே போன்று தருவதில்லை. மாறாக பொறுமை மற்றும் துஆவை பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் வெற்றியை பார்ப்போம். ஓரிடத்தில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள் ஒரு பார்சி கவிதையில், என் அன்பிற்குரியவர்களே, உண்மையும் உறுதியும் இன்றி எந்த தகுதியையும் அடைய முடியாது. தூய துளிகளாக மாறுங்கள். அதன் மூலமே அழகிய பொருள்களும் முத்துக்களும் உருவாகின்றன. அன்னார் கூறுகின்றார்கள், யாரெல்லாம் எனது ஜமாத்தில் இணைந்துள்ளார்களோ அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அவன் திருப்தி அடையும் காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு தருவானாக. இன்று நீங்கள் குறைவாக உள்ளீர்கள், ஏளனக்கண் கொண்டு பார்க்கப்படுகிறீர்கள். இது உங்கள் மீதுள்ள ஒரு சோதனை காலம். இதுவே அல்லாஹ்வின் சுன்னத்திற்கு ஏற்ப புராதன காலம் முதல் தொடர்கிறது. ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் உங்களை தடுமாற வைக்க முயற்சி செய்யப்படும். நீங்கள் எல்லா புறமிருந்தும் தொல்லை தரப்படுவீர்கள். விதவிதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். ஒவ்வொருவரும் உங்களுக்கு நாவினாலும் கையினாலும் துன்பம் இழைப்பர். இஸ்லாத்திற்கு ஆதரவு தருவதாக நினைப்பர். நமது பெரும்பாலான எதிரிகளும் பொதுமக்களும் குறைமதியின் காரணத்தால் நம்மை எதிர்க்கிறார்கள். அகமதிகளை எதிர்ப்பது இஸ்லாத்தின் மீது பெரும் சேவையாகும் என்று அவர்களின் மூளைகளில் போட்டுவிட்டார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இஸ்லாத்திற்கு சேவை செய்வதாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சில வானத்து சோதனைகளும் உங்கள் மீது வரும். நீங்கள் எல்லா தரப்பிலிருந்தும் சோதிக்கப்படுவதற்காக அவ்வாறு செய்யப்படும். ஆகவே நீங்கள் இப்போது கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வெற்றி மற்றும் மேலோங்குதலுக்கு உங்கள் வறண்ட வாதங்களை பயன்படுத்துவதும், ஏளனத்துக்கு பதில் ஏளனம் செய்வதும், ஏச்சுக்கு பதில் ஏசுவதும் வழியல்ல. நீங்கள் இந்த வழியை பின்பற்றினால் உங்கள் உள்ளம் கடினமாகிவிடும். உங்களிடம் வெறும் வார்த்தைகள் மட்டுமே எஞ்சிருக்கும். அதனை இறைவன் வெறுக்கின்றான், வெறுப்பின் பார்வையால் பார்க்கிறான். எனவே நீங்கள் உங்கள் மீது இரு சாபங்களை சேர்த்துக் கொள்வீர்கள். ஒன்று மக்களிடமிருந்தும், மற்றொன்று இறைவனிடமிருந்தும். ஆகவே நாம் இந்த போதனையின்படிதான் அமல் செய்ய வேண்டும். இந்த வழிகாட்டலின்படிதான் நடக்க வேண்டும். இதனையே ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தந்துள்ளார்கள். நாம் ஏச்சுக்கு பதில் ஏச்சும், குழப்பத்திற்கு பதில் குழப்பமும் செய்யக்கூடாது. சட்டத்தை நம்முடைய கையில் எடுக்கவும் கூடாது. பிறகு பாகிஸ்தான் மற்றும் பிற முஸ்லிம் நாடுகளில் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட வழிகளில் தற்காப்பு செய்யலாம். சட்டம் நமக்கு ஆதரவு அளிப்பதற்கு பதில் அநீதி அழைப்பவர்களுக்கு ஆதரவு அளிப்பதையே பெரும்பாலும் காண முடிகிறது. அநீதி அழைக்கப்படுகிற அகமதி சிறைவாசிகளின் தரப்பு, அநீதி அழைக்கப்படுகிற அகமதி சிறைவாசிகளின் தரப்பு ஜாமீன் கூட ஏற்கப்படுவதில்லை. காரணம், நீதிமன்றம் மௌலவிக்கு முன் இயலாததாக உள்ளது. நீதிமன்றத்திற்கு வெளியே நின்று மௌலவி நீதிமன்றத்திற்குள் தூது செய்தி அனுப்புகிறார், இன்னாருக்கு ஜாமீனை வாங்கினால் உனது நிலைமை பிறகு நீர் பார்த்துக் கொள்வீர். எனவே பயத்தின் காரணமாக பெரும்பாலான ஜட்ஜுகள் தீர்ப்பு சொல்லாமல் அடுத்த தேதிக்கு ஒத்திவைத்து விடுகின்றார்கள். ஆகவே சட்டத்தை செயல்படுத்துகிற வட்டம் நமக்கு ஆதரவளிப்பதும் இல்லை, சட்டம் நீதியை நிலைநாட்டவும் தயாராக இல்லை. நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவது நமது போதனை அல்ல. ஆகவே ஒரே வழிதான் உண்டு, அல்லாஹின் வாசலை பற்றுங்கள். துஆவை அதன் எல்லைக்கு கொண்டு செல்லுங்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், துஆ மற்றும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் இரண்டுக்கும் இடையில் உள்ள காலத்தில் பெரும்பாலும் சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது. எத்தகைய சோதனைகள் வருகின்றனவென்றால் அது முதுகை ஒடித்து விடுகிறது. ஆனால் நிரந்தரமான நற்பண்பு, நல்லியல்பு ஆகியவற்றுடன் சோதனையின் காலத்திலும் கூட தமது ரப்பு துஆவை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நறுமணத்தை நுகர்கிறார், தொலைநோக்குடன் பார்க்கிறார். அதன் பிறகு இறை உதவி வருகிறது. இந்த சோதனைகள் வருவதின் ரகசியம் என்னவென்றால், துஆவுக்காக ஒரு எழுச்சி உருவாகிறது. ஏனெனில் எந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு ஆன்மாவில் ஒரு நெகிழ்வு ஏற்படுகிறது. அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதலின் காரணிகளுள் ஒன்றாகும். எந்த அளவுக்கு மனித உள்ளம் அழுகிறதோ, கரைகிறதோ, உருகுகிறதோ அந்த அளவுக்கு இறைவனே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதலுக்கான வழியை ஏற்படுத்துகின்றான். கூறுகின்றார்கள், எனவே ஒருபோதும் பதற்றமடையக்கூடாது. பொறுமையின்மையாலும் உறுதியின்மையாலும் தமது அல்லாஹ்வின் மீது தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. ஆகவே இதுவே நமது கடமையாகும். நிச்சயமாக அல்லாஹ் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்த வாக்குறுதி உண்மையானது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா துஆக்களை கேட்கிறான். நம்மில் ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மிடம் விரும்புகிற துஆவின் உயர்தரத்தை பெற்றுவிட்டோமா? உலகியல் காரணிகளில் பார்வையை வைப்பதற்கு பதிலாக துஆ ஒப்புக்கொள்ளப்படத்தக்க அளவில் ஆன்மாவில் உருக்கம் ஏற்படுத்தத்தக்க தகுதியை பெற்றுவிட்டேனா? இந்த தகுதிகளை அல்லாஹ்வே அறிவான். நாம் முயன்றாலும் அறிய முடியாது. எனவே நான் அந்த நிலையை பெற்றுவிட்டேன், இருந்தும் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று எவரும் குறையலாது. நமது நிலைமை நமக்கு தெரியாது, அல்லாஹ்வே நன்கறிந்தவன். நமது பணி பொறுமை மற்றும் துஆவுடன் அல்லாஹ்வின் பாதத்தை பற்றியிருப்பதாகும். நம்மில் எவராவது பொறுமை இழந்தால் அவர் தனக்கே நஷ்டமடைப்பார். கஷ்டத்தில் உழலக்கூடிய நாடுகள், குறிப்பாக பாகிஸ்தானில் பெரும்பாலார் பொறுமையுடன் இருக்கின்றார்கள், துஆவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஈமானும் உறுதியாக உள்ளது. தூரத்தில் இருந்து கொண்டு வெளிப்படையான கஷ்டத்தில் இருந்து தப்பி இருப்பவர்களே அதிகமாக பேசுகிறார்கள். அவர்களுக்கு தமது சகோதரர்களுடன் உண்மையான அனுதாபம் இருக்கும் என்றால் அல்லாஹ்வின் கைகளை பற்றி பிடிக்க வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஒருவர் நம்மை ஏசினால் நமது முறையீடு இறை சன்னிதானத்தில் தான் உள்ளது, அதுவன்றி எந்த நீதிமன்றத்திலும் அல்ல. மனித குலத்தின் மீது அனுதாபம் காட்டுவது நமக்கு கடமையாகும். ஏச்சுகளை கேட்கும் போது கூட நாம் அனுதாபமே காட்ட வேண்டும். ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் நேரடியாக கஷ்டங்களை சந்திப்பவராக இருப்பினும் அல்லது அதனை சந்திக்காதவராக இருப்பினும் பொறுமை மற்றும் துஆவினை பற்றி பிடிக்க வேண்டும். இதுவே ஈமானின் அடையாளமாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதனை விளக்கியவாறு, தமது பின்னால் செல்வது எளிய காரியமல்ல என்று விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், எனது அடியொற்றி செல்ல விரும்பாதவர் என்னை விட்டு பிரிந்து விடட்டும். எந்த அளவுக்கு காடுகள் போன்று அடர்ந்த துன்பங்கள், துயரங்களை கடக்க வேண்டியுள்ளதென்று எப்படி தெரியும்? எவரது பாதங்கள் மென்மையாக உள்ளனவோ அவர் ஏன் என்னோடு சேர்ந்து கஷ்டப்படுகிறார்? எவர் என்னுடையவரோ அவர் என்னை விட்டு பிரிய முடியாது. கஷ்டங்கள் வந்தாலும் சரி, மக்களின் ஏச்சு பேச்சுகள் வந்தாலும் சரி, வானத்து சோதனைகள் வந்தாலும் சரி, எவர் என்னுடையவராக இல்லையோ, வெறுமே என்னுடைய நண்பர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் விரைவில் பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவரது பிந்தைய நிலை முந்தைய நிலையை விட மோசமாகிவிடும். நாம் இந்த பூகம்பங்களால் பயப்பட முடியுமா? நாம் இறைவனது வழியில் சோதனைகளை கண்டு பயந்து போவோமா? நாம் நமது அன்பிற்குரிய இறைவனின் ஏதாவது சோதனைகளை கண்டு பிரிந்து போய்விடுவோமா? ஒருபோதும் முடியாது. மாறாக அவனது கருணை மற்றும் அருளினால் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டோம். எவர் பிரிந்து போக விரும்புகிறாரோ அவர் பிரிந்து போகட்டும். அவர்களுக்கு விடை கொடுக்கும் சலாம் கூறுகிறோம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தப்பெண்ணம் மற்றும் பிரிந்து சென்ற பிறகு ஏதாவது ஒரு வேளையில் வந்து குனிவார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் பற்று விசுவாசம் உள்ள மக்கள் பெறுகிற கண்ணியத்தை ஒருபோதும் பெறமாட்டார். ஏனெனில் தப்பெண்ணத்தின் கரை பெரும் கரையாகும். பிறகு மோமீனின் தக்வாவின் தகுதி மிக உயர்ந்தது என்றும், எதிரிகளின் தரப்பிலிருந்து சோதனைகள் வந்த பிறகும் எல்லா வகையான விஷமங்களையும் எதிர்த்து நின்றாலும் அவற்றை பொருட்படுத்துவதில்லை, மற்றவர்களின் தரப்பிலிருந்து துக்கங்கள் வந்தாலும் கூட அவர்களின் தவறுகளையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றனர், குழப்பத்தை பரப்புவதில்லை. மாறாக அவர்கள் அமைதியின் தூதுவராக இருக்கின்றனர். இதனை குறித்து அன்னார் கூறுகின்றார்கள், நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், மோமீன் முத்தகியுடைய உள்ளத்தில் விஷமம் இருக்காது. நம்பிக்கை கொண்ட இறை எச்சமுடையவரின் உள்ளத்தில் விஷமம் இருக்காது. எந்த அளவு ஒரு மோமீன் இறை அச்சம் உள்ளவராக ஆகின்றாரோ அந்த அளவுக்கு அவர் பிறர் மீது தண்டனைகள் கொடுக்கப்படுவதை விரும்புவதில்லை. தக்வா உயர உயர கருணை உணர்வும் அதிகரிக்கிறது. எதிரிகளுக்கும் கூட தண்டனையோ கஷ்டமோ அவருக்கு விருப்பமாக இருப்பதில்லை. கூறுகின்றார்கள், முஸ்லிம் ஒருபோதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவராக இருக்க மாட்டார். உண்மையான முஸ்லிம் அவ்வாறு இருக்கவும் முடியாது. ஆம், பிற சமுதாயம் காழ்ப்புணர்ச்சி உடையவராக இருக்கின்றார்கள். அவர்களின் இந்த காழ்ப்புணர்ச்சி அவர்கள் உள்ளத்தை விட்டு நீங்குவதும் இல்லை. பழி வாங்குவதற்கு எப்போதும் முயன்று வருகிறார்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம், நமது எதிரிகள் நமக்கு என்ன செய்தார்கள், எந்த கஷ்டம் துக்கம் அவர்களால் நமக்கு தர இயன்றதோ அவற்றை அவர்கள் செய்தார்கள். இருந்தும் கூட அவர்களின் ஆயிரக்கணக்கான தவறுகளை மன்னிக்க நாம் இப்போதும் ஆயத்தமாக உள்ளோம். ஆகவே என்னுடன் தொடர்பு வைத்திருப்போர் நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவராக இருப்பினும் அனுதாபம் காட்டுங்கள். மத மற்றும் நாடு பாகுபாடுகள் இன்றி ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்கள். மற்ற முஸ்லிம்களுக்கு வழிகாட்டி இல்லை, இதனால் அவர்களிடம் நெறி பிறழ்வுகள் ஏற்படுகின்றன. தக்வாவில் இருந்து அவர்கள் தூர விலகுகின்றார்கள். ஆனால் நாம் அஹ்மதி முஸ்லிம்கள், நமக்கு ஒரு வழிகாட்டியை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வடிவில் அல்லாஹ் வழங்கியுள்ளான். நமது ஒவ்வொரு அமலும் இஸ்லாமிய போதனைக்கு ஏற்றவையாக இருக்க வேண்டும். நமது ஒவ்வொரு பேச்சும் தக்வாவை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். தற்காலிக எழுச்சிகளில் இருந்து நாம் எப்போதும் விலக வேண்டும். தமது உள்ளங்களை துளைத்து பார்க்க வேண்டும், அதில் எவ்வளவு இறை எச்சம் உள்ளது என்று. தக்வா என்றால் என்ன? உண்மையான தக்வாவின் அடையாளம் என்ன? ஒரு நல்லவர் இறையச்சம் உள்ளவரின் வெளிப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், உண்மையான தக்வாவுடன் அறியாமை இணையாது. உண்மையான தக்வா தன்னுடன் ஓர் ஒளியை கொண்டுள்ளது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானன் வ யக்ஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும் நூரன் தமஷோ நபி. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இறை அச்சத்தில் உறுதியாக நில்லுங்கள். இறைவன் உங்களுக்கு மற்றவர்களை விட்டு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவான். அந்த வித்தியாசமாவது உங்களுக்கு ஓர் ஒளி தரப்படும். அந்த ஒளியுடன் அவனது எல்லா வழிகளிலும் செல்வீர்கள். அதாவது அந்த ஒளி உங்களது எல்லா செயல்கள் மற்றும் ஒவ்வொரு பணியையும் ஒளி நிறைந்ததாக்கும். உங்கள் எல்லா சொல், செயல், ஆற்றல்கள் மற்றும் புலன்களிலும் உங்கள் சிந்தனையையும் ஒளியாக்கிவிடும். உங்களது எண்ணங்களை ஒளிமயமானதாக்கிவிடும். உங்கள் கண்களிலும் ஒளி ஏற்படும். உங்கள் காதுகள், நாவுகள், விளக்கங்கள் மற்றும் உங்கள் ஒவ்வொரு அசைவும் அமைதியும் ஒளியாகிவிடும். நீங்கள் ஒரு வழியில் சென்றால் அவ்வழி ஒளிமயமாகிவிடும். சுருக்கமாக, உங்கள் வழிகள் அனைத்தும் எல்லா ஆற்றல்களின் வழிகள், உங்கள் புலன்களின் வழிகள் அனைத்தும் ஒளியால் நிரப்பப்படும். அதாவது கை, கால், உடல் மற்றும் எதனை எடுத்து வைக்கின்றீர்களோ அவை அனைத்தும் ஒளியை பரப்புவதற்காக இருக்கும். உங்கள் சிந்தனைகள் ஒளியை மட்டுமே பரப்புபவையாக இருக்கும். ஒளியால் நிரப்பப்படும். நீங்கள் ஒளியின் கற்றையின் உள்ளே நடப்பீர்கள். ஆகவே நமது விஷயங்களில் எவர் அறிவில் இருந்து விலகியவாறு வேகத்தை காட்டுகிறார்களோ அதில் தக்வா இல்லை. நமது அமல் இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப இல்லை என்றால் அதுவும் தக்வா அல்ல. நமது சொல்லிலும் செயலிலும் அல்லாஹ் தஆலாவின் ஒளி வெளிப்படவில்லை என்றால் நாம் நமது தக்வா பற்றி கவலைப்பட வேண்டும். நாம் காலத்தின் இமாம் கூறிய போதனைகள் மற்றும் அறிவுரைகள் படி அமல் செய்யவில்லை என்றால் அந்த ஒளியில் இருந்து விலகிவிடுவோம். அல்லாஹ் தஆலாவிடமிருந்து கட்டுப்படுதலின் காரணத்தால் அவை நமக்கு கிடைக்க வேண்டியுள்ளது. ஆகவே நாம் முதலில் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். நமது தக்வாவின் தரம் உயர்ந்து நமக்கு அல்லாஹ்வின் ஒளி கண்ணுக்கு தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும். நமது துஆக்கள் உருக்கத்தின் உச்ச எல்லைகளை தீண்டுகின்றனவா என்று பார்க்க வேண்டும். ஒரு சரியான துஆ செய்பவரிடம் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறதா, அல்லாஹ் விரும்பும் அளவுக்கு இருக்கிறதா? இவை இருந்தால் அல்லாஹ்வின் உதவி நமக்கு அருகில் உள்ளது என்று உறுதி கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹ்வே நமக்கு நாட்டையும் உருவாக்குவான், நமக்காக பூமியையும் வசப்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதிலிருந்து விலகி அதனை அடைய விரும்பினால் எதுவும் கிடைக்காது. நமக்கு முன்னால் இந்த அமைப்புகளின் உதாரணங்கள் உள்ளன. அவை இஸ்லாத்தின் பெயரால் அளவற்ற வசதி வாய்ப்புகளுடன் மில்லியன்களிலும் பில்லியன்களிலும் டாலர்களை செலவு செய்து இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்க நினைக்கின்றன. ஆனால் குழப்பம், அநீதி, அட்டகாசம் தவிர அவர்களால் வேற எதுவும் செய்ய முடியவில்லை. தற்காலிகமாக கைப்பற்றியவையும் கைவிட்டு போயின. இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துபவையாகவே இருக்கின்றன. இவர்கள் இஸ்லாத்துக்கு சேவை செய்வதாக எவரும் கூறமாட்டார். இஸ்லாத்துக்கு சேவை செய்வது, பரப்புவது என்பது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகவே நடைபெறும் என்பது விதிக்கப்பட்டதாகும். அவர்களின் ஜமாத் மூலமே அது நடைபெறும். நாம் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவரின் அடியொற்றி நடப்பதன் மூலமே இது சாத்தியமாகும். அதுவன்றி நாம் உலகியல் ரீதியாக எத்துணைதான் முயன்றாலும் எதனையும் பெறுவதற்கு நம்மிடம் சக்தியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. நாம் தக்வாவை உருவாக்கினோம் என்றால், நமது உள்ளங்களில் இறை அச்சத்தை உருவாக்கினோம் என்றால், நாம் நமது துஆவை அதன் எல்லை வரை கொண்டு சென்றோம் என்றால், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் திருக்குரான் வசனத்தின் அடிப்படையில் கூறியது போன்று நமக்கு ஆற்றலும் ஒளியும் வழங்கப்படும். அதற்கு எதிரில் பெரும் சக்திகளும் நிற்க இயலாது. அல்லா தாலா இதுவும் கூறியுள்ளான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹின் பார்வையில் உங்களுள் மிகவும் கண்ணியம் வாய்ந்தவர், எல்லோரையும் விட இரையச்சம் உள்ளவரே. அல்லா தாலா என்ன தவறாகவா கூறுகின்றான்? ஒருபுறம் இரையச்சம் உள்ளவரை கண்ணியவான் என்று கூறிவிட்டு மற்றொரு புறம் உலகவாதிகளின் முன் அவர்களை இழிவாக்கி விட்டு விடுவானா? நிச்சயமாக மாட்டான். நபிமார்கள் மற்றும் அவர்களது ஜமாத்திற்கு எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடுகிறது என்பது சரிதான். இவ்வாறு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தாமே கூறுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிரிகள் நஷ்டமடையவில்லையா? ஒவ்வொரு வழியிலும் தடையை ஏற்படுத்த எதிரிகள் முயன்றனர். ஒவ்வொன்றையும் கடந்து ஜமாத் பரவவில்லையா, மலரவில்லையா? உட்புற ஆயுதங்களால் சோதிக்கப்பட்டோம், வெளியிலிருந்து தாக்குதல்களும் இருந்தன. ஆனால் ஜமாத் முன்னேற்றத்தின் பாதையில் அடி வைத்தவாறு இன்று 209 நாடுகளில் நிலைநாட்டப்பட்டுவிட்டது. ஓரிடத்தில் அழுத்தப்பட்டால் பிற 10 இடங்களில் முன்னரை விட அதிகமாக பரவுவதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ் கூறுகின்றான், தக்வாவில் வளர்ந்துள்ள ஒரு மனிதருக்கு கண்ணியம் தரப்படாமல் விடமாட்டோம். இறைவன் தானே ஒருவரை அனுப்பியுள்ளான். கடந்த 125 ஆண்டுகளாக அவருக்கு அல்லாஹ் உதவியும் செய்து வருவதையும் பார்க்கிறோம். இன்று அல்லாஹ் தஆலா பிற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் கண்ணியப்படுத்தாமல் விட்டு விடுவானா? இது நடக்க முடியாது. ஆனால் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இவை அனைத்தும் உறுதியான பாதம், நிலையான நன்மைகளால் தான் முடியும் என்பது நிபந்தனையாகும். பிறகு நாம் நிரந்தரமான நன்மையுடன் அல்லாஹ்வின் பாதத்தை பற்றியிருப்போம் என்றால் எதிரிகள் புகைந்து சாம்பலாவதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், உங்கள் வாழ்வு, உங்கள் மரணம், உங்கள் ஒவ்வொரு அசைவு, உங்கள் மென்மை உஷ்ணம், அதாவது கனிவான நடத்தை மற்றும் கோபம், அனைத்தும் இறைவனுக்காகவே ஆகிவிட்டால் சுய காரணங்களுக்காக எவருடனும் கோபம் கொள்ளாமலும், உலக பொருள்களை பார்த்து மகிழ்ந்து போகாமலும், அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அவை இருந்துவிட்டால், மேலும் ஒவ்வொரு துன்பம் சூழும் வேளையிலும் இறைவனை பரீட்சிக்காமல் இருந்துவிட்டால், அவனது தொடர்பை நீங்கள் விடமாட்டீர்கள் என்றால், மேலும் மேலும் முன்னையே அடியெடுத்து வைப்பீர்கள் என்றால், நான் உண்மையாக கூறுகின்றேன், நீங்கள் இறைவனின் சிறப்பான சமுதாயம் ஆகிவிடுவீர்கள். நீங்களும் என்னை போன்ற மனிதர்கள்தான். எனது இறைவனே உங்களது இறைவன், எனவே உங்கள் தூய ஆற்றல்களை வீணாக்காதீர்கள். நீங்கள் முழுமையாக இறைவனின் முன் குனிவீர்கள் என்றால், பாருங்கள், நான் இறை விருப்பத்திற்கு ஏற்ப கூறுகிறேன், நீங்கள் இறைவனது தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் ஆகிவிடுவீர்கள். இறை கண்ணியத்தை உங்கள் உள்ளங்களில் அமர்த்துங்கள். அவனது தௌஹீதை நாவினால் மட்டுமன்றி அமல் ரீதியாக ஒப்புக்கொள்ளுங்கள். இறைவனும் செயல் ரீதியாக தனது ரசனையையும் பேருபகாரங்களையும் வெளிப்படுத்துவான். ஆகவே நாம் எல்லோரும் நமது நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். பலஹீனமானவர்கள் தம்மை ஆய்வு செய்யட்டும். தம்மை சிறந்தவர்களாக கருதுபவரும் நன்மையில் முன்னேறுவதற்கு மேற்கொண்டு வழியை தேடட்டும். அல்லாஹ்வே அறிந்தவன் சிறந்தவர் யார் என்று. எந்த அளவுக்கு நாம் நமது நோக்கங்களை எய்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ்வே அறிவான். ஓரிடத்தில் நாம் தேங்கியிருப்பதை அவன் பார்க்க விரும்புவதில்லை. நான் மேம்பட்டு விட்டேன், நன்மையில் முன்னேறிவிட்டேன் என்று எவரும் கருத வேண்டாம். நாம் நமது தகுதியை உயர்த்துவதற்கு அவசியம் உள்ளது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இறைவன் என்னை விழித்து கூறினான், நான் எனது ஜமாத்துக்கு தெரிவிக்குமாறு கூறினான், எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, அதுவும் உலக கலப்பு இல்லாத ஈமான் கொண்டார்களோ, அந்த ஈமான் நயவஞ்சகம் கோழைத்தனம் கலக்காததாக இருந்தால், அந்த ஈமான் கீழ்ப்படிதலின் எந்த தரத்திலிருந்தும் விலக்கப்பட்டதாக இல்லை என்றால், அந்த ஈமானையுடைய மக்கள் இறைவனுக்கு பிரியமானவர்களாவர். இறைவன் கூறுகின்றான், அவர்களின் பாதமே உண்மையின் பாதமாகும். ஆகவே உண்மையின் பக்கம் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டிய தேவை உள்ளது. அதன் மூலம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடன் தொடர்புள்ள வெற்றியை நாம் காண்பதற்காக அவ்வாறு செய்ய வேண்டும். அதனை அல்லாஹ் உங்களுக்காக நிர்ணயித்திருக்கின்றான். இந்த சோதனையின் காலம் நிச்சயமாக முடிவடையக்கூடிய காலமாகும். ஆனால் இதில் துரிதம் ஏற்படுவதற்காக நாம் நமது தக்வாவின் தகுதியை உயர்த்தி கொண்டே செல்வது அவசியமாகும். நிச்சயமாக அல்லாஹ் இக்காலத்தில் இந்த ஜமாத்தை நிறுவ காரணம் இஸ்லாத்தின் புகழ் உலகில் உயர்வதும் எல்லா மார்க்கத்தின் மீதும் இஸ்லாம் வெற்றி பெறவும் ஆகும். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் இந்த வாக்குறுதியை தந்துள்ளான். இந்த ஜமாத் வளரும், மலரும், பரவும். எந்த உலகியல் ஆற்றலும் அதனை முடிக்க இயலாது. அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் உங்களை வீணாக்கி விடுவான் என்று ஒருபோதும் கருதாதீர்கள். நீங்கள் இறைவனது கையில் உள்ள விதைகளாவீர்கள். பூமியில் விதைக்கப்பட்டுள்ளீர்கள். இறைவன் கூறுகின்றான், இந்த விதை வளரும், மலரும், எல்லா புறமும் கிளை பரப்பும், பெரும் மரம் ஆகிவிடும். நம்மில் ஒவ்வொருவரும் இம்மரத்தின் பரவக்கூடிய மலரக்கூடிய கிளைகள் ஆவோமாக. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஜமாத்திடம் கொண்டிருந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோமாக. தக்வாவில் முன்னேறுவோமாக. பொறுமை மற்றும் துவாவுடன் எதிரிகளின் ஒவ்வொரு தாக்குதலையும் தோல்வியடைய செய்வோமாக. அல்லாஹ் அதற்கு ஏற்பாடு செய்வானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு காயப் ஜனாசா தொழுவிப்பேன். இது கண்ணியத்திற்குரிய காலித் ஜாவித் சாவுடையது. இவர் கண்ணியத்திற்குரிய மலக் அய்யூப் சாவுடைய மகனாவார். சக்வால் மாவட்டம் துர்னியால் ஊரை சார்ந்தவர். இவருக்கு வயது 69. 12 டிசம்பர் 2016 அன்று துர்னியாலில் உள்ள தாரு ஜிக்கர் மசிதில் இதய துடிப்பு நின்றதன் காரணத்தினால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். விவரத்தின்படி இவர் 12 டிசம்பர் 2016 அன்று ரபியுல் அவல் 12 கொண்டாடிய எதிரிகள் துர்னியாலில் சக்வாலில் உள்ள துர்னியாலில் பெரும் ஊர்வலம் நடத்தினர். திட்டமிட்ட சூழ்ச்சியின்படி தாங்கள் நிர்ணயித்த பாதையை மாற்றி அஹமதியா தாரிசிக்ரின் மீது, அதாவது அஹமதியா பள்ளிவாயிலின் மீது தாக்குதல் தொடுத்தனர். பள்ளிக்கு வெளியில் வந்து தகாத வார்த்தைகளில் கோஷமிட்டனர். மேலும் மஸ்ஜிதின் கேட்டை உடைக்க தொடங்கினர். பள்ளியினுள் நம் மக்கள் இருந்தனர். அவர்களுள் ஹாலித் சாபும் இருந்தார். மர்ஹூமின் குடும்பத்தினரின் கூற்றுக்கு ஏற்ப மர்ஹூமுக்கு முன்னர் ஒருபோதும் நெஞ்சு வலி வந்ததில்லை. இதயத்திற்காக அவர் எந்த மருந்தும் எடுத்ததும் இல்லை. சிகிச்சையின் கீழ் இருக்கவும் இல்லை. வஃபாத்துக்கு முன் ஒரு வார்த்தையை தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தார். எதிரிகள் தாக்கிக் கொண்டிருந்த போது மஸ்ஜிதுக்குள் இருந்த அவர், நான் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அசுத்தமான இதுபோன்ற தீய வார்த்தைகளை முன்னர் எப்போதும் கேட்டதில்லை என்று கூறியவாறே மயக்கமுற்றார். வெளியில் ஆயிரக்கணக்கான எதிரிகள் திரண்டிருந்த சூழ்நிலை காரணத்தால் ஹாலித் சாஹிபை சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்ல முடியவில்லை. இந்நிலையில் ஹாலித் ஜாவித் சாப் அங்கேயே வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களது குடும்பத்தில் அஹமதியத் அவரது தந்தை வழி பாட்டி மூலமாக பரவியது. இவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நண்பர், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபி, ஹஜ்ரத் மௌலவி கரம் தாஸ் சாஹிபுடைய சகோதரி மகள். இவர் தர்னியால் ஜமாத்தை உருவாக்கியவர்கள் ஒருவர். பாகிஸ்தானில் கட்டுப்பாடு உள்ளது, இதனால் சஹாபியை நண்பர் என்று ரிப்போர்ட்டில் எழுதுகிறார்கள். மஸ்ஜிதை தாரு ஜிக்ர் என்றும் எழுதினார்கள். என்னிடம் தரும்பொழுது திருத்தி டைப் செய்யுங்கள், சரியான இஸ்லாமிய சொற்களை எழுத வேண்டும். மர்ஹூம் அல்லாஹ்வின் அருளால் பிறப்பு அஹ்மதியாக இருந்தார். நற்பண்புகளை உடையவர், கட்டுப்படுதலும் ஹிலாபத்துடன் அளவு கடந்த அன்பும் கொண்டவர். ஐவேளை தொழுகையுடன் தஹஜ்ஜுத்தும் உரத்த குரலில் திருக்குர்ஆன் ஓதுபவராகவும் இருந்தார். நீண்டகாலம் ஷார்ஜாவில் பணியாற்றினார். கடந்த 20 வருடமாக துர்னியாலுக்கு திரும்பி வந்திருந்தார். இவர் பல வருடங்களாக பள்ளியிலேயே தமது நேரத்தை கழித்தார். பள்ளியில் பணிகளில் பங்கெடுத்தார். மஸ்ஜிதின் செக்யூரிட்டி, மற்ற ஜமாத் பணிகளில் முன்னணியில் நிற்பவராக இருந்தார். திருக்குர்ஆன் ஓதுவதில் சிறப்பான பிரியம் இருந்தது. அவரது ஒரு மகன் சுபஹான் அய்யூப் சாஹிபை குர்ஆன் மனனம் செய்வித்தார். மர்ஹூம் தாலீமுல் குர்ஆனுடைய செக்ரட்டரியாக தொண்டாற்றி வந்தார். இது தவிர பல்வேறு ஜமாத்து பணிகளில் இவர் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைத்திருந்தது. இவரது நினைவாக மனைவி ஹைதரா பேகம் சாஹிபா தவிர மகன்கள் இருவர், சல்மான் ஹாலித் சாப், இவர் யூகேவில் வசிக்கிறார், ஹாஃபிஸ் சுல்தான் அய்யூப் சாப், மேலும் இரு மகள்கள் அதா மரியம், ஹெரா மரியம். அல்லாஹ் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. இவரது சந்ததிகளிலும் இவரது நன்மைகளை தொடரச் செய்வானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ